SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. நமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும்
புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர்.
புகலிடம் கோரி வந்துள்ளவர்கள் சிலர் ஏற்கனவே ஆஸ்திரேலிய குடியுரிமை பெற்றிருக்கிறார்கள். சிலருக்கு ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக வாழ்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முன்னர் இருந்த நிலை குறித்து அகதிகளுக்காக குரல் கொடுக்கும் டாக்டர் பாலா விக்கி.
முன்னர் இருந்த நடைமுறை என்னவென்றால், புதிதாக வந்தவர்கள் இங்கு வந்தவுடன் தடுப்பில் வைக்கப்பட்டு உண்மையாகவே ஆஸ்திரேலியா பாதுகாப்பு தர வேண்டிய கடப்பாட்டுக்கு உள்ளானவர்களா என்று பார்த்து அவர்களை வெளியே விடுவார்கள். விடுகிற போது ஒரு பிரிட்ஜிங் விசா என்று சொல்லப்படுகிற ஒரு இணைப்பு விசாவை கொடுத்து அவர்களது நிரந்தர விசா வரும் வரையும் அவர்கள் அந்த தற்காலிக தடுப்பு விசாவில் இருந்துவிட்டு அவர்கள் தமது நிரந்தர விசாவை பெற்றுக்கொள்வார்கள்.
அவர்களில் ஒருவர் சிட்னி காந்தன்.
நாங்கள் வந்த கால பகுதியிலிருந்து வழங்கப்பட்ட விசா எல்லாம் தடுப்பு முகாம் விட்டு வெளியே எங்களை விடும் பொழுது நிரந்தர வதிவிட விசா கொடுத்து தான் விட்டவங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு 2013 கால பதிவு வந்தார்கள். பெரிய கஷ்டங்கள் எதிர்நோக்குறாங்க.
நிரந்தரமாக தங்கும் அனுமதி தனக்கு வழங்கப்படவில்லை என்று சுபா செல்வகுமார் சொல்கிறார்.
நிரந்தரமா தங்கலாம் என்றதுக்கான அனுமதி இல்ல. இப்ப நாங்கள் பாதுகாப்பு விசா கோரி இருந்தோம். அதுல வந்து எங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்கலாம் என்ற வரையறையற்ற ஒரு விசா தந்திருக்கிறேன்.
புதிய விசா முறைகளை அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதன் பின்னர் தான் புகலிட கோரிக்கையாளருக்கு இந்த நிலைமை. அதற்காக விண்ணப்பித்து விட்டு சே மற்றும் ரஞ்சினி காத்திருக்கிறார்கள்.
அரசு வந்து இந்த ரெண்டு விதமான விசாக்களை அறிமுகப்படுத்தி இருக்குது. ரெண்டு விதமான ஒரே ஒரு இதுதான், அந்த 3 வருஷம் 5 வருஷம். அப்போ நாங்கள் அதில் 5 வருஷ விசா வந்து நான் தெரிவு செய்திருக்கிறேன். அந்த 5 வருஷ விசான்றது வந்து 3.5 வருஷம் வந்து ரீஜினல் ஏரியாவில் போய் வாழணும், படிக்கணும், வேலை செய்யணும்ன்ற மாதிரி. இப்போ நான் அதை தெரிவு செய்து இப்போ எனக்கு எல்லா இதையும் முடிஞ்சு இப்போ கவர்மெண்ட் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன்.
5 வருஷ விசாவுக்கான கேஸ் கொடுத்துட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். டிபிஏ விசாவுக்காக இன்னும் அந்த முடிவு சொல்ல இல்லை. ஆங்கிலம் படிக்கலாம், வேலை செய்யலாம்.
இந்த 5 வருட விசா 3 வருட விசா என்ன என்பதை விரிவாக விளக்குகிறார் டாக்டர் பாலா விக்கி.
அண்மை காலத்தில் வந்தவர்கள், குறிப்பாக இந்த புதிய மாற்றங்கள் வந்த பின்னர், அவர்களை தொடர்ந்தும் தடுப்பு முகாம்களில் வைத்திருக்காது வெளியில் விடுகிற வழக்கத்தை லேபர் அரசாங்கம் பதவியில் இருந்த போது கொண்டு வந்தது. அவர்களுக்கு ஒரு தடுப்பு விசா மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசா அவர்களது நிரந்தர பாதுகாப்பு சம்பந்தமான முடிவு எடுக்கப்படும் வரை இருக்கும் என்பதுதான் நடைமுறை. சிலருக்கு வேலை செய்வதற்கான அனுமதி இருக்கிறது, சிலருக்கு கிடையாது. இவர்களது விசாரணை நடந்து இவர்கள் அகதிகள் அல்லது பாதுகாப்புக்கு தகுதியானவர்கள் என்று கருதப்படும் இடத்து முன்னர் நிரந்தர விசா வழங்கப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டுவரப்பட்ட ஒரு சட்ட அடிப்படையில் இனிமேல் யாருக்கும் நிரந்தர விசா வழங்கப்படுவதில்லை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆகவே ஒரு தற்காலிக அடிப்படையிலான பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும் என்று அப்போது அவர்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானம், 2 விதமான விசாக்கள் வழங்கப்படும் என்று ஒரு முடிவு வந்தது. அந்த அடிப்படையில் டிபிவி அல்லது டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா என்று சொல்லப்படுகிற ஒரு தற்காலிக பாதுகாப்பு விசா, அதை பெற்றவர்கள் 3 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டில் இருக்க முடியும். அவர்கள் விரும்பிய இடத்தில் இருக்கலாம். அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி பணம் சென்ட்ரலிங் ஊடாகவும், மெடிக்க என்று சொல்லப்படுகிற உடல் உடல்நலம் சார்ந்த மருத்துவ செலவுக்கான அந்த உதவியையும் வழங்கும் என்பது முதலாவது. ஷெவ் என்பது 2வது தர விசா. இவர்கள் பாதுகாப்புக்கு உரியவர்கள் என்று கருதப்படும் இடத்து இந்த விசா 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். அந்த 5 ஆண்டுகளுக்கும் இவர்கள் குறைந்தது 3.5 ஆண்டுகள் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் எந்த விதமான உதவியும் இல்லாது ஒரு கற்க நெறியை தொடரவோ அல்லது ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ளவோ அனுமதி இருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் குறிப்பிடும் இடத்துக்கு தான் இவர்கள் போக வேண்டும், அல்லது இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று வகுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் இருக்கக்கூடாது என்பது. இந்த ஷெவ் டிபிவி என்பவை தான் அகதிகளாக காணப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிற விசாக்களாக இப்போது இருந்து வருகின்றன. அந்த அடிப்படையில் இவர்கள் போகும் இடத்தில் எந்த விதத்தில் இவ்வாறு வேலையை தேடிக்கொள்ளப் போகிறார்கள் அல்லது கற்க நிறையை தொடரப் போகிறார்கள் என்பதிலும் உரிய விதமான உதவிகளை கொடுப்பதற்கான வசதிகள் இதுவரை கிடையாது. குறிப்பாக டாஸ்மேனியாவும் நியூ சவுத் வேல்ஸும் தான் இவ்வாறான விசாக்களை உடனடியாகவே ஏற்றுக்கொண்டு இன்னென்ன இடங்களில் இவர்கள் இருக்கலாம், தொடர்ந்து வேலை செய்யலாம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாநிலங்களாக உள்ளன.
ஆனால் செந்தூரன் செல்வராசாவிற்கு இரண்டு வகை விசாவும் மறுக்கப்பட்டு அவரது எதிர்காலம் என்ன என்பது கேள்வியாக இருக்கிறது.
இங்கே வந்த தமிழர்கள் அனைவரைக்கும் நேர்முக பரீட்சை எடுத்த பின்னே எனக்கு அங்கீகரிக்கப்படவில்லை, நிராகரிக்கப்பட்டது. நான் இங்கே பல சட்டத்தினை அணுகி நிறைய ஆவணங்களை சமர்ப்பித்த பட்சத்திலும் நீதிமன்றம் அதன் பின்னும் நிராகரிக்கப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
சூரி இன்னும் தடுப்பு முகாமில் இருக்கிறார்.
அந்த இதுதான் நடந்து கொண்டிருக்காமன்றாங்க. இன்டர்வியூ முடிஞ்சது, இன்னும் ஒரு பதிலும் வரல.
சூரியை போலவே ஒரு அகதியாக ஆஸ்திரேலிய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்றாலும் பிரேம்நாத்தும் இன்றும் தடுப்பு முகாமில் தான் இருக்கிறார்.
எனக்கு வந்து நான் எல்லாம் எழுதி கொடுத்தான், எனக்கு அறமாற்றாதுல திருவுஞ்சா ஏற்றுக்கொண்டாங்க. முதல் மூன்றரை மணி தேவை, அடுத்தது எட்டரை மணி தேவை, அடுத்த அரை மணி தேவையில ஏற்றுக்கொண்டுட்டாங்க திருவுஞ்சா. ஏன்னால் நான் வந்து அந்த குறித்து நோட் பண்ணி கண்டுனா தமிழ்ல அத வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை விட பதினோரு மாசம் கிறிஸ்துமஸ் ஐலண்ட்ல இருந்தான் இருக்க, கடைசியா வந்து ஏசியோ வந்து ஆறு மணி தேவை இன்டர்வியூ எடுத்தேன்.
தடுப்பு முகாமில் ஏன் இவர்களை தடுத்து வைக்க வேண்டும், அதனால் யாருக்கு என்ன லாபம் என்ற கேள்வியை எழுப்புகிறார் சின்னி காந்தன்.
அகதிகள் வர்ற விஷயத்தால ஆஸ்திரேலிய அரசாங்கங்கள் கூட மாறப்பட்டிருக்குது. ஆனால் அதுக்கு சில அறிஞ்சளவில் சொன்ன காரணங்கள், பாரிய நிதி வந்து இதுக்கு போகிறது. இப்போ நாங்கள் இருக்கும் பொழுது குறிப்பிட்ட காலத்துக்கு தடுப்பு முகாமில் வச்சிருந்துட்டு நிரந்தர வசதி அதைவிட கொடுத்து தான் விட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நிறைய சட்ட சிக்கல்கள், குடிவரல் குடியல் அவங்க சட்டங்களில் வந்த மாற்றங்களால எல்லாம் நிறைய காரங்களுக்கு வந்த இருக்கிறார்களை வந்து பாதுகாத்து வச்சு அவங்களுக்கு மருத்துவ சம்பந்தமான வசதிகள், சட்ட சம்பந்தமான வசதிகள், அவங்க சென்ட்ரலிங்கன்னு சொல்லப்படுற உதவித்தொகை பணம் படங்கள் அந்த இதெல்லாம் வந்து நிறைய மூன்று வருஷம் நாலு வருஷம் வச்சிருக்கேக்க வந்து அரசாங்கத்தின் காசு வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ முதல் இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆறு மாதத்தில் எங்களை பற்றி சொந்தமாக நாட்டில் வச்சு நாங்கள் இப்படியா நாங்கள் இதுவெல்லாம் ஆறாயிரம் மாதம் சம்பந்தமான இது எல்லாத்தையும் ஆராய்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிவெடுத்து இன்னும் விசா வரைக்கும் பழங்கப்புறம்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம், ஒரு வேலை செய்யக்கூடியா இருக்கும், படிக்கிறார்கள் படிக்கக்கூடியா இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை ஒரு நிரந்தர இதான் நக்கி தான் முடிவுன்னு கிடைச்சிட்டுன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஈஸியாக இருக்கும். அரசாங்கத்தின் பணமும் வந்து நிறைய பணம் வந்து வீண்பிரியமாகிறது தடுக்கப்படலாம். நான் முகாமில் இருந்த காலத்தில் ஒரு குடிவர குடியல் அதிகாரியோட கதைத்த போல அவங்களுக்கு சொன்ன காரணம், ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆஸ்திரேலியன் டாலர்கள் ஒரு இடமேந்து வந்தாளுக்கு செலவழிக்கிற ஒரு நாளைக்கு உண்டு. போக்குவரத்து, சாப்பாடு இதுவள், மற்ற உடுப்புகள், தங்கும் வைக்கிறது, மருத்துவ வசதி, மற்ற இந்த இமிக்ரேஷன் லோயர்ஸ் அந்த அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற காசுலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ஆஸ்திரேலியன் டாலர்கள் செலவழிக்கப்படுதுண்டு. இதே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த இதெல்லாத்தையும் முடிச்சு விட்டு அந்த பணம் சுமிக்கப்படும், அரசாங்கத்துக்கும் லாபம், தஞ்சம் கோரியிருக்கிறார்களும் வந்து ஒரு முடிவு எங்களுக்கு கிடைச்சிட்டு அடுத்த நடவடிக்கை நாங்கள் என்ன எடுக்க போகிறோம், படிக்க போகிறோம், வேலை செய்ய போகிறோம், ஒரு அட மனசில் மனசு ரீதியில் வந்து அவங்கள் இதாக ஆகிடலாம், தெளிவு பெற்றுடலாம், நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதின்ற ஒரு காரணம் அங்கே வாழையா நிலைமையில் இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் இருந்தும் ஒரு ஒரு சரியான முடிவு கிடைக்காதால அது செய்வோமா செய்வோமா என்ன செய்கிறோன்ற ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையில் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுறது ரெண்டு அரசாங்கங்களும், அரசாங்கத்துக்கு இப்படி ஆட்ட காசு மக்கள் கொடுக்குற வரிப்பணத்தால். அப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியிலேயும் ஒரு பிரச்சனை, நாங்கள் கொடுக்குற காசு எல்லாம் நாட்டுக்கு ஒரு நல்ல முறையில் போகாமல் அவங்க யாரும் வந்திருக்காங்க, அவங்களை செலவழிஞ்சு போகிறதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் கூடிய அவசியம் ஏற்பட்டுருக்கு. இது ஒரு மாற்றுத்திட்டங்கள் அரசாங்கம் இதை கொண்டு வந்துட்டு ஒரு முடிவு கொண்டு வந்தால் வேற வந்தவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு தெளிவாக இருக்கலாம். அரசாங்கத்தின் காசும் வந்து பணமும் வந்து விரியமாக்கப்படாமல் சேமிக்கப்படும், வேறு திட்டங்களுக்காக இதை பயன்படுத்தலாம்.
எதிர்காலம் என்ன என்பது தெரியாமல் பல புகலிட கோரிக்கையாளர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது ஏக்கத்தில் தமது குடும்பத்தை பிரிந்திருக்கும் ஏக்கமும் கலந்திருக்காதா என்ன?
பிரிஞ்சிருக்கிறது நிறைய எங்களுக்கு மனவேதனையா இருக்குது.
குடும்பத்தை பிரிஞ்சு வந்தது மிகவும் வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு தான்.
அதனை அடுத்த வாரம் விரிவாக கேட்போம்.
எட்டு அகதிகளும் ஆஸ்திரேலியாவும். புகலிடம் தேடி ஆஸ்திரேலியா வந்திருப்பவர்கள் சந்திக்கும் சவால்களை எடுத்து வரும் தொடர். நிகழ்ச்சியாக்கம் குலசேகரம் சஞ்சயன். SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.